மத்தேயு எழுந்த சுவிசேஷம் 28 அதிகாரம் 20 வசனத்திற்கு நாம் திரும்பமாக பார்க்கலாம். பொதுவாக அநேக கிறிஸ்தவர்களால் புறக்கணிக்கப்பட்ட மாபெரும் கட்டளையுடைய ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். அதில் என்ன சொல்லியிருக்கிறது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக்கி, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். ஆகவே நாம் முதலாவது அவைகளை கை கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு அவற்றை போதிக்க வேண்டும். நாம் மத்தேயு 5 அதிகாரத்திலே இயேசு பேசின 9 சரியான மனப்பான்மைகள் இருக்கிறது. அவற்றிலே நாம் முதல் 6 சரியான மனப்பான்மைகளை பார்த்தோம். 3 முதல் 8 வசனம், 8 வரை உள்ள வசனங்கள். இப்பொழுது 9 முதல் 12 வசனம், 12 வசனம் வரை பார்க்கலாம். முதலாவது 9 வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நாம் நம்மை தேவனுடைய புத்திரர் என்று அழைத்துக் கொள்ள நமக்கு உரிமை இருக்கிறதா? இங்கே நம்மை நாமே தேவனுடைய புத்திரர் என்று அழைத்துக் கொள்வதை பற்றி சொல்லவில்லை, அழைக்கப்படுவார்கள் என்று சொல்கிறது. தேவன் நம்மை பார்த்து புத்திரர் என்று அழைக்க வேண்டும். எப்பொழுது? நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும் பொழுது. நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்ற பெயர் நமக்கு இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு எதிர்ப்பதம் தொந்தரவு பண்ணுகிறவர்கள், பிரச்சனை உண்டு பண்ணுகிறவர்கள். உங்களுடைய சபையில உங்களுக்கு இப்படிப்பட்ட பெயர் இருக்கிறதா? நான் சமாதானம் பண்ணுகிறவரும் இல்லை, தொந்தரவு பண்ணுகிறவரும் இல்லை, நான் நடுநிலையா இருக்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுது நீங்கள் தேவனை புத்திரர் என்று சொல்ல முடியாது. எப்பொழுதுமே சமாதானத்தை நாடுகிறவர்கள். இயேசு பிறந்த பொழுது பரலோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள் சொன்னார்கள். லூக்கா 2 அதிகாரம் 14 வசனத்திலே பார்க்கிறோம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும், அவர் எந்த மனுஷன் மேல் பிரியமா இருக்கிறாரோ அவருக்கு சமாதானமும் உண்டாவதாக. சமாதானத்தை தேடுகிறவர்கள் மீது தேவன் பிரியமா இருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக மிகவும் சண்டையிட்டு குறை சொல்லி முறுமுறுக்கிற ஜனங்களால் நிறைந்திருக்கிறது. பரலோகத்தினுடைய கண்ணோட்டத்திலிருந்து பூமியை நாம் பார்த்தோம் என்றால் பூமி மிகவும் இருளால் நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மிகவும் முறுமுறுத்து குறை சொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இருளுடைய மத்தியிலே சிறு சிறு ஒளியை நாம் பார்க்கிறோம். அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்கள். இந்த தேவனுடைய புத்திரர்களுடைய ஒரு அடையாளம், அவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். நீங்கள் பிலிப்பியர் 2 அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் அதே காரியம் இங்கே திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஏன் 2 அதிகாரத்திலே நாம் எல்லா முறுமுறுப்பையும் தர்க்கிப்பையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது? பிலிப்பியர் 2 அதிகாரம் தமிழிலே 16 வசனம், எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் குறை சொல்லுதல் இல்லாமலும் செய்ய வேண்டும். அது மிகவும் உயர்ந்த தரமாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 15 வசனம், அந்த விதத்தின் மூலமாகத்தான் நாம் ஒன்றை நிரூபிக்க முடியும். அது என்ன? நாம் குற்றமற்றவர்களும் தேவனுடைய மாசற்றவர்களுமாய் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே நாம் அப்படி இருக்க முடியும். 14 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் சுடர்களைப் போல இந்த உலகத்திலே பிரகாசிக்க முடியும். இருளிலே மத்தியிலே நாம் சுடர்களாக இருக்க முடியும். அந்த இருள் என்ன? குறை சொல்லுதல், முறுமுறுத்தல், தர்க்கித்தல். ஒளி என்ன? சமாதானம் பண்ணுகிறது, குறை சொல்லாமல் முறுமுறுக்காமல் இருப்பது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பின பொழுது இஸ்ரேல் ஜனத்துக்கு அனுப்பினார். அதை நாம் லூக்கா 10 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் 70 பேரை நியமித்தார். 10 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறோம், 2 பேராக 70 பேரை ஆண்டவர் அனுப்பினார். அவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஒரு நகரத்துக்கு செல்லும் பொழுது அங்கே சமாதானத்துக்கு காரணம் இருக்கிறனா என்று பாருங்கள். லூக்கா 10 அதிகாரம் 5 வசனம், இந்த வீட்டிலே ஒரு வீட்டில் பிரவேசிப்போம், இந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அப்படிப்பட்ட ஒரு சமாதான புருஷனை நீ பார்ப்பீர்கள் என்றால் அந்த வீட்டிலே தங்கியிருங்கள், வீடு வீடாக நீங்கள் போகாதீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் தெரியும் என்ன சொன்னார் என்றால், ஒருவேளை ஒரு பட்டணத்திலே ஒரு சமாதான புருஷனை தான் பார்க்க முடியும். நீங்கள் வீடு வீடாக செல்ல வேண்டாம், ஏனென்றால் அங்கே அநேகர் இருக்க மாட்டார்கள். இயேசு அப்படித்தான் நினைத்தார். அப்படி அநேக சமாதான புருஷர்களை ஒரு பட்டணத்தை பார்ப்பது அரிது. நீங்கள் ஒரு நபரை எப்படி பார்த்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அப்படித்தான் இயேசு சொன்னார். அங்கேதான் தேவன் வாசமாயிருக்கிறார். உங்களுடைய வீடு சமாதான வீடு என்று சொல்ல முடியுமா? நீங்கள் சமாதான புருஷனா இருக்கிற வீடா அது? சமாதானம் என்பது சண்டைக்கு எப்பொழுதுமே இரண்டு பேர் தேவை. ஒரு நபர் சண்டையிட மறுத்துவிட்டால் அங்கே சண்டை இருக்காது. இரண்டு கரங்களும் இசைந்தால்தான் அங்கே சத்தம் வரும். ஒரு கையை வைத்து சத்தம் இட முடியாது. ஒரு கரம் நான் வரமாட்டேன், ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னால் அங்கே சத்தம் வராது. ஒருவர் வீட்டிலே சண்டையிட மறுத்து சுயத்துக்கு மறித்தால் அங்கே சமாதானம் இருக்கும். ஆகவே என்னுடைய வீட்டிலே சமாதான குறைச்சலுக்கு நான் மற்றவர்கள் மீது பழி சொல்ல முடியாது. என்னுடைய மனைவிதான் இந்த சமாதான குறைச்சலுக்கு காரணம் என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்களும் அந்த சண்டையிலே ஒத்துழைத்தீர்களே. இரண்டு கரங்களை ஒத்துழைக்காவிட்டால் அந்த இடத்துல கை தட்டி சத்தம் வர முடியாது. இங்கே முரண்பாடு ஏற்படுகிற அந்த சூழ்நிலையிலே நீங்கள் உங்களுக்கு நீங்களே மறிப்பீர்கள் என்றால் மற்றவர்களோ அவர்கள் எத்தனை வேண்டுமானாலும் அவர்கள் எரிச்சல் அடையட்டும், ஆனால் நீங்கள் மறித்தீர்கள் என்றால் அங்கே சமாதானம் இருக்கும். ஆனால் இரண்டு பேருமே மறித்தீர்கள் என்றால் அங்கே ஐக்கியம் இருக்கும். அது சமாதானத்தை காட்டிலும் மேலானது. சமாதானம் இரண்டாம் தரமானது, ஐக்கியம் முதல் தரமானது. ஒரு நபர் தனக்கு தானே மறிக்கும் பொழுது அங்கே சமாதானம் இருக்கிறது. இரண்டு பேருமே தமக்கு மறித்து அங்கே இருந்தால் அங்கே ஐக்கியம் உண்டாகும். நாம் ஐக்கியத்தை உண்டாக்க முடியாத பட்சத்தில் குறைந்தபட்சம் சமாதானத்தையாவது நாம் உண்டாக்க நாட வேண்டும். புதிய உடன்படிக்கையிலே இதனுடைய முக்கியத்துவத்தை ஒரு அதிகாரம் காட்டுகிறது. பிலிப்பியர்களை நான் காட்டினேன். இப்பொழுது ரோமர் 12 அதிகாரத்தை பார்க்கலாம். ரோமர் 12 அதிகாரம். பதினெட்டாவது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அதைத்தான் நான் சொன்னேன். யாராவது என்னோடு வாக்குவாதம் பண்ணி சண்டையிட விரும்பினால் நான் அங்கே ஒத்துழைக்காத பட்சத்திலே அங்கே சமாதானம் இருக்கும். கணவன் மனைவியின் இடத்திலே ஒருவர் ஒத்துழைக்காவிட்டால் அங்கே சமாதானம் இருக்கும். ஆகவே நம்முடைய பட்சத்திலிருந்து சண்டையிடாமல் இருக்கிறது எப்பொழுதுமே சாத்தியம். நானும் உதேச வீதியிலே கூட நான் மனுஷரோடு நான் வாக்குவாதம் பண்ணவில்லை. என்னுடைய வீட்டுக்கு ஜனங்கள் வந்து கேள்வி கேட்க வருவது போல வருவார்கள். அவர்களுடைய பிரதானமான நோக்கம் ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணுவதுதான் என்று இருப்பதென்றால் நான் அவர்களோடு நான் ஒத்துழைக்க மாட்டேன். நான் சமாதானத்தை நாட விரும்புகிறேன். நான் அப்படி சொல்லுவேன், நீங்க பாருங்கள், நாம் வேற ஏதாவது பேசலாம், நாம் சமாதானத்தை நாடலாம், நாம் தாழ்மையை நாடுவோம் என்று சொல்லுவேன். இந்த உபதேசத்தை குறித்து வாக்குவாதம் பண்ணுவதை காட்டிலும் நாம் சமாதானமாக இருப்போம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் அந்த நபர் எப்பொழுதுமே ஒரு கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து உபதேசத்தை குறித்து சர்ச்சை உண்டு பண்ணதான் நினைக்கிறார் என்று நான் கண்டுகொள்ளும் பொழுது நான் ஒத்துழைக்க மாட்டேன். நாம் நண்பர்களாக இருப்போம், நாம் வேறு காரியத்தை குறித்து பேசுவோம் என்று சொல்லுவேன். நாம் நமக்கு நாமே மறுக்க விரும்புவோம் என்றால், நம்முடைய நற்பெயரை குறித்து கவலைப்படாதிருப்போம் என்றால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் சமாதானம் உண்டு பண்ண முடியும். தேவன் இறையாண்மையுடையவராக இருக்கிறார், என்னை அவர் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார் என்று நாம் விசுவாசிப்போம் என்றால் சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். ஜனங்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இப்படி இந்த வழியிலே போனால் உங்களை ஒரு மிதியடியை போல ஜனங்கள் நடந்து உங்கள் மீது ஏறி போவார்கள் என்று சொல்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட தேவன் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் சமாதானத்தின் வழியை நாடுவீர்கள். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். ஆகவே சர்ச்சையை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்திலே நீங்கள் அடைக்கலத்தை கண்டுகொள்ளுங்கள். அதிலே அப்படி இருப்பீர்கள் என்றால் நீதிமொழிகள் 16 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல 7 வசனத்திலே, ஒருவருடைய வழியில் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆவார்கள். தேவன் செய்யக்கூடிய காரியம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது, இதை நான் அனுபவித்திருக்கிறேன். உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உங்களுடைய சத்துருக்கள் கூட உங்களோடு சமாதானப்படுவார்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், எபிரேயர் 12:14 வசனம், யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள், பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க நாடுங்கள், எந்த ஒரு நபரோடும் கஷ்டமான அயலகத்தாரோடும், உங்களை சொத்துக்களை ஏமாற்றின உங்களுடைய மைத்துனராக இருக்கலாம், உங்களை சாதகமா எடுத்துக்கொண்ட நபரா இருக்கலாம், எல்லாரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். தேவன் நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்கும்படி செய்து விடுவார். எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள், அது இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்தை நாடுவது மாத்திரம் போதுமானதல்ல, நாம் அதோடு சேர்ந்து எல்லாரோடும் சமாதானமா இருக்கவும் நாட வேண்டும். அநேக பரிசுத்தத்தை நாடுகிறார்கள், தங்களுடைய தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு பரிசுத்தத்தை நாடுகிறார்கள், ஆனால் எல்லா மனுஷரோடும் சமாதானத்தை நாடுகிறதில்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், சமாதானமா இருக்க நாடுங்கள், அதே சமயத்தில் பரிசுத்தமானவர்களா இருக்க நாடுங்கள். ஆகவே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அது தேவனுடைய பிள்ளைகள் என்பதை விட வித்தியாசமா இருக்கிறது. புத்திரர் என்பது வளர்ந்த நபர், தனக்கு தானே மறித்து சமாதானத்தை நாடுகிறவர்கள், இயேசுவின் வழியில நடக்கிறவர்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்ற தலைப்புக்கு பாத்திரவான்களா என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவரா? உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்கிறதா? சபையிலே சமாதானம் இருக்கிறதா? நீங்கள் உங்களுடைய அலகத்தவர் சமாதானம் பண்ணுகிறவரா இருக்கிறீர்களா? நீங்கள் போரிடமெல்லாம் சண்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள், ஒருவேளை பிசாசுடைய புத்திரராய்த்தான் இருப்பீர்கள். ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருப்போம். மத்தேயு 5:10 8 சரியான மனப்பான்மை, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது என்று பார்த்தோம். நாம் தாழ்மையினுடைய ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு சமாதானத்தை நாடி, நீதியின்மை பசுதாகமுள்ளவர்களாக இருந்து, சாந்த குணத்தை நாடி, நம்முடைய உரிமைகளுக்காக போராடப்படி இருப்போம் என்றால், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், தீமையானவர்கள் நம்மை துன்பப்படுத்துவார்கள், உபத்திரவப்படுத்துவார்கள். தேவபக்தியாய் வாழ மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நாம் நீதியிலே நடக்க நாடுவோம் என்றால் நாம் உபத்திரப்படுத்தப்படுவோம் என்று சொல்கிறது இந்த வசனத்தை. 2 தீமோத்தேயுவிலே இருக்கிற வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அது ஒரு பவுல் சொல்கிறார், இது உத்தமமான வார்த்தை. 2 தீமோத்தேயு 3:12, கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இது ஒரு சிலர் என்று சொல்லவில்லை, அநேகர் என்று சொல்லவில்லை, பெரும்பாலானவர்கள் என்று சொல்லவில்லை, சிலர் அநேகர் பெரும்பால் என்று சொல்லவில்லை. எல்லாரும், யாவரும், ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்கள். எல்லா விசுவாசமும், ஒவ்வொரு விசுவாசமும் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிறவர்கள் தான் அவர்கள் துன்பப்படுவார்கள். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் நீதியாக இருக்க நாடினால், நீதி நிமித்தம் துன்பப்படுவது என்றால் என்ன? ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் நீதியாக இருக்க விரும்புகிறீர்கள், நான் அதை இந்த தவறை செய்ய மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகள் அப்படி ஏற்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய மேலதிகாரிக்கு முன்பாக நான் எழுந்து நின்று வருந்துகிறேன், ஐயா நான் இதை செய்ய முடியாது, என்னுடைய மனசாட்சி இதை எனக்கு அனுமதிக்கிறதில்லை, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லியிருக்கிறேன். அது மிகவும், ராணுவத்தில் எப்படி சொல்வது, மிகவும் பாதகமானது. மற்ற வேலைகளிலே ஒருவேளை வேலையை இழந்து போகலாம், ஆனால் ராணுவத்தில் இருந்து கொண்டு அப்படி சொல்வீர்கள் என்றால் நீங்கள் கோர்ட்டிலே சென்று அங்கே வாதிட வேண்டியிருக்கும். ஒருவேளை உங்களை சிறையில கூட அடைப்பார்கள். அது அவ்வளவு ஜாக்கிரதைப்பட வேண்டிய விஷயமான இருக்கிறது. நான் அநேக சூழ்நிலைகளை நான் ஞாபகம் பண்ணி பார்க்க முடிகிறது. நான் தேவனை நம்பினேன், என்னுடைய மனசாட்சியை வெறுக்கிற விதமாக செய்யும்படி செய்த சொன்னார் என்றால், நான் எவ்வளவு மேலான அதிகாரியாக இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன், அது நிமித்தமாக நான் ஏதோ விதத்தில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு பதவி வெறுக்கு அவர்கள் எழுத மாட்டார்கள், ஒரு சமயத்திலே என்னை அரை மணி நேரத்திலே வேற இடத்துக்கு என்னை மாற்றுதல் செய்து விட்டார்கள். இவைகளெல்லாம், இதெல்லாம் உபத்திரம் என்று நான் சொல்லவே மாட்டேன், இதெல்லாம் கொசுக்கடியை போன்ற காரியங்கள். ஆரம்ப கிறிஸ்தவர்களை சிங்கங்கள் எல்லாம் சாப்பிட்டன. இங்கே நாம் நீதிக்கென்று நிற்பதை குறித்து நாம் பேசுகிறோம். அநேக வேலைகள் உலகத்தில் இருக்கிறது, ஜனங்கள் அவற்றிலே சமரசம் பண்ணுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், அவர்கள் லஞ்சம் கொடுக்கிறார்கள் தவறான ஒரு காரியத்தை செய்வதற்காக. கிறிஸ்தவர்கள் அந்த வழியிலே செல்லும் பொழுது அவர்களுக்கு துன்பம் இருக்காது, ஆனால் அவர்கள் அந்த வழியிலே போக மறுப்பார்கள் என்றால், லஞ்சத்தை எடுத்துக்கொள்ள விரும்பாதீர்கள் என்றால், நீதியாக இருக்க விரும்பினால் அவர்கள் பயமுறுத்தப்படுவார்கள், அவர்கள் மேலே இருக்கிற ஜனங்களால் அவர்கள் பயமுறுத்தப்படுவார்கள், அவமானப்படுத்தப்படுவார்கள். இப்படி அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. நாம் நீதிக்கென்று நின்றால் நம்முடைய வேலையை கூட இழக்க முடியலாம், மேலதிகாரத்தில் வெறுப்பை சம்பாதிக்க முடியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாகுமே. இந்த பூமிக்குரிய காரியத்தை ஒருவேளை நீங்கள் இழந்து விடலாம், பதவி, ஏதோ ஒரு பதவி உயர்வு அதை இழக்கலாம், ஆனால் பரலோக காரியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அதை இழப்பது தகுதியானதா? ஒரு பொய் சொல்வது ஒரு நபருக்கு ஏதோ ஒரு அட்மிஷன் கிடைக்க பொய் சொல்வது தகுதியானதா? அது தகுதியானதே அல்ல கிறிஸ்தவருக்கு. அது அப்படி செய்து போவது தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே இருப்பதனாலே அது செய்யாமல் இருப்பதே நல்லது. நீங்கள் அப்படி பொய் சொல்லி செய்வீர்கள் என்றால் நீங்கள் தேவன் உங்களை அங்கே நடத்தவில்லை என்பதை நீங்கள் நிச்சயத்துக் கொள்ளலாம். பிசாசு உங்களுக்கு சொல்லலாம், இவர் பொய் சொல்லிவிடு, பொய் தான் சர்வ வல்லமை உள்ளது, உனக்கு எல்லாவற்றையும் அது கொடுக்கும் என்று பிசாசு சொல்லுவான். ஆனால் பரிசுத்தாவினர் சொல்லுவார், அது பொய், தேவன் தான் சர்வ வல்லமை உள்ளவர். பொய் சொல்வது மிகவும் வல்லமையுள்ள காரியம் அல்ல, தேவனுக்கு என்று நிலைத்து நில் என்று சொல்லுவார். அவர் உனக்கு என்ன வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை உனக்கு தருவார் என்று சொல்லுவார். நீங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தேவன் கொடுப்பார். சில சமயங்களில் தேவன் உங்களை சோதித்து பார்ப்பார். என்னையும் அவர் அநேக காரியங்களை சோதித்திருக்கிறார். நான் அப்படி அந்த சூழ்நிலையில் தோற்று போயிருந்தால் எனக்கு தேவன் இப்பொழுது கொடுத்திருக்கிற ஊழியத்தை நான் பெற்றிருந்திருக்க முடியாது. உங்களில் அநேகருக்கு ஊழியம் கிடைத்திருக்கும் என்று தான் நினைக்கிறேன். நீங்கள் பூமிக்குரிய இழப்பை நீங்கள் சந்திக்க தயாராக இருந்தீர்கள் என்றால், நீதிக்கென்று நிற்க தயாராக இருந்தீர்கள் என்றால், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதாக இருந்திருக்குமே. இந்த பூமிக்குரிய காரியங்கள் ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கலாம். கடந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், கடந்தது கடந்தது, அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவரத்தில் சொல்லலாம், ஆண்டவரே வருகிற நாட்களிலாவது உமக்கென்று நான் நீதிக்கென்று நான் நிலைத்திருக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவன் கோணலும் மாறுபாடுமா இருக்கக்கூடாது, அவன் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, எந்த ஒரு ஆதாயத்துக்கென்றும் அவன் அப்படி செய்யக்கூடாது. தேவன் நீதிக்கென்று நிற்கிறவர்களை பார்க்கிறார். 9வது காரியம் அதே போலதான் இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமானது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யால் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இங்கே 10-11 உள்ள வித்தியாசம் என்னென்றால், 10வது வசனம், நீங்கள் நீதிக்காக நிற்கிறதுனாலே துன்பப்படுகிறீர்கள். அநேக கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட நீதிக்காக துன்பப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வேலை இழந்திருக்கிறார்கள். நீதிபதிகள் சரியான தீர்ப்பை கொடுத்ததற்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வியாபாரிகள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் தங்களுடைய சத்துருக்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சரியானதை செய்தது நிமித்தமாக ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் கூட சில சமயங்களிலே நீதிக்காக நிற்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அப்படி இருப்பதில்லை என்பது அவமானத்துக்குரியதாக இருக்கிறது. நியாயத்திற்பு நாளிலே அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு பெருத்த அதிர்ச்சி உண்டாக இருக்கும். அவர்கள் பின்மாறி போனவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே விட்டு புறம்பாக இருப்பார்கள். நீங்கள் நீதியாய் இருந்து நீதி நிமித்தம் துன்பப்படுகிறார்கள் இருப்பீர்கள் என்றால் பல்லவ ராஜ்யம் உங்களுடையது. அப்படி இல்லாவிட்டால் உங்களுடையதா இருக்காது. இங்கே 11வது வசனத்திலே இயேசு நிமித்தம் துன்பப்படுவதை நிலைத்து நிற்கிறதை குறித்து சொல்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்பதை குறித்து நீங்கள் அமைதியா இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தால் அது மற்றவர்கள் அதை பாராட்டுவார்கள். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவோட இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்னுடைய ரட்சிப்புக்கு என்று சொல்வீர்கள் என்றால், அப்படி சொல்லாதிருப்பீர்கள் என்றால், பயப்படுவீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் தான். உங்களுடைய மேலதிகாரிகள் போல் நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாத போல இருக்க காட்டிக் கொள்கிறீர்கள். வங்கிகளிலே அரசு அதிகாரிகளை பார்த்திருக்கிறேன். அவர்கள் அவர்களுடைய விருப்பமான விக்கிரகத்தினுடைய படத்தை போட்ட கேலண்டர்களை தொங்க விட்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை வைத்துள்ள ஒரு கேலண்டரை தங்களுடைய அலுவலகத்திலே வைக்க யோசிக்கிறார்கள். அதுதான் தான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை அது காட்டும். அதை குறித்து பயப்படுகிறவர்களா இருக்கிறார்கள் ஜனங்கள். எனக்கு பதவி உயர்வு கிடைக்காது போய்விடும் என்று பயப்படுகிறார்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துகிறவர்கள், என்னை குறித்து அவமானப்படாதவர்கள், உங்களுடைய வேலைஸ்தலத்திலே இயேசுவை குறித்து அவமானப்படுகிறீர்களா? நீங்கள் நீதிமானா இருக்கிறீர்கள் என்பதை குறித்து மாத்திரம் சந்தோஷப்படாதீர்கள். அதற்கும் தாண்டி ஒருபடி மேலே சென்று நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்று சொல்வதை குறித்து வெட்கப்படாமல் இருக்க வேண்டும். நம்முடைய வேலைஸ்தலத்திலே மாத்திரமல்ல, நீங்கள் பிரசங்கியா இருந்தால் இயேசு ஆண்டோட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் காட்டி கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிறதான வஞ்சகங்களை வெளியரங்கப்படுத்த அவமானப்படாமல் இருக்க வேண்டும். அப்படி செய்தால் உங்களை ஜனங்கள் பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். நீங்கள் சத்தியத்துக்கு நிலையை நின்றபடினாலே அது நடக்கும் பொழுது என்ன செய்வீர்கள்? நம்ம குறித்து நாம் வருத்தப்பட வேண்டுமா? நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும், களி கூற வேண்டும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். பூமியிலே உங்களுக்கு பலன் இருக்காது, உங்களை உதறி தள்ளிவிடுவார்கள். ஆனால் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அப்படித்தான் உங்களுக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசிகள் நடத்தப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், மெய்யான தீர்க்கதரிசிகள் உபத்திரப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் சந்தித்த உபத்திரம் எப்பொழுதுமே இங்கு எழுதப்படவில்லை. உதாரணமாக ஏசாயா மிகவும் கடினமான வார்த்தைகளை இஸ்ரவேலுக்கு பேசினார். ஏசாயாவிலே எப்படி அவர் மரித்தார் என்பதை குறித்து எழுதப்படவில்லை. ஆனால் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஒரு மரத்திலே உள்ளே உள்கூடா இருக்கிற மரத்துக்குள்ளாக அவரை உள்ளே வைத்து இரண்டு துண்டாக அறுத்து போட்டார்கள். எபிரேயர் 11 அதிகாரத்திலே வாளால் அறுப்புண்டார்கள் என்று சொல்லப்பட்ட நபர்களிலே ஏசாயாவும் ஒருவர். இயேசுக்கென்று ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறவர்கள் உபத்திரவப்படுவார்கள். ஸ்தேவான் அவன் பிரதான ஆசாரியருக்கு முன்பதாகவும் நிற்கின்ற பொழுது அவன் ஒரு கேள்வியை, முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 அதிகாரம், அவர்களை பார்த்து அவன் நீண்ட பிரசங்கத்திற்கு ஒரு கேள்வியை கேட்டான். அப்போஸ்தலர் 7:52, தீர்க்க தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபதியுடைய வருகை முன்னறிவித்த தீர்க்க தரிசிகளை உங்களுடைய பிதாக்கள் கொலை செய்தார்கள். தீர்க்க தரிசிகள் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாதிருந்தார்கள்? இஸ்ரவேலிலே யாரையாவது ஒருவரை சொல்ல முடியுமா? ஸ்தேவான் இஸ்ரேலுடைய வரலாற்றை அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறான். அவன் அதை குறித்து ஒரு முடிவுக்கு வந்தான். ஒரு தீர்க்கதரிசி கூட இஸ்ரேலுடைய முழு வரலாற்றிலும் துன்பப்படுத்தப்படாதவர் ஒருவரும் இல்லை. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, பாஸ்டர்கள் பிரபலமானவர்களாக இருக்க முடியும், சுவிசேஷர்கள் அப்போஸ்தலர்கள் கூட சில சமயங்களில் பிரபலமானவர்களாக இருக்க முடியும், போதகர்கள் மிகவும் பிரபலமானவர்களாக இருக்க முடியும். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியோ கிட்டத்தட்ட எப்பொழுதும் அவர்கள் பிரபலமானவர்களே இருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவத்திலே ஒரு சபையிலே ஜனங்களில் இருக்கிறதான தவறுகளை கண்டறிந்து அதை வெளியரங்கப்படுத்துகிறவர் தான் தீர்க்கதரிசி. அவர்கள் விரும்புகிறதை பேச மாட்டார்கள், அவர்கள் தேவையானதை பேசுவார் தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற அந்த காரியங்களை எடுத்து காண்பிப்பவர் தீர்க்கதரிசி. தேவனுடைய தரத்தை விட்டு கீழே வந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் குறித்து ஒரு தீர்க்கதரிசி வெளியரங்கப்படுத்துவார். இன்றைக்கும் தீர்க்கதரிசிகள் உபத்திரவப்படுத்துகிறார்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து என்னுடைய வார்த்தை நிமித்தம் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள், நீங்கள் பொறாமைப்படக்கூடியவர்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், எந்த ஒரு வெட்கமும் இல்லாமல் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்கிற நிமித்தம் அவருடைய வார்த்தை நிமித்தம் நிற்கிறபடினாலே உபத்திரவப்படுவார்கள். அந்த சமயம் அப்படி இருக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, சந்தோஷத்தினால் துள்ளி குதியுங்கள் என்று சொல்கிறது. ஏனென்றால் நீங்கள் தீர்க்கதரிசிகளுடைய அடிச்சூடில் நடக்கிறீர்கள், இயேசுனுடைய அடிச்சூடுகளிலும் நடக்கிறீர்கள். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, திரும்பமாக ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். மிகவும் தெளிவாக இருக்கிற உடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த வெளிச்சத்திலே எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ எங்களுக்கு உதவி செய்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.